உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் திறநீர் உறுதியாக தள்ளறிவிக்கும் பாச பள்ளிகளை கொண்டு போவதற்கு கருணைகளின் நல்லமனம் புது சக்தி வேதத்தினர் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தில் ஈசன் அறியா பெருமையின் எல்லா உயிரிழந்த தேசமிய திருக்கொண்ட தொகைமன் துணைத்த திருவாளன் வாசமலர் மின்கழர் வணங்க வந்த பிறப்பை ஊழியர் ஹோன் தற்பொழித்த புகழி அறுபோன் கடல் ஊற்றி ஆகின்றத்தில் அணிந்தது வாழி திருநாவலூர் அன்றொன்றன் பதம் போற்றி உரிமணி திருவாரூர் திருத்தாள்
எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளில் அழைத்து கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக பொன்னார் திருவுடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு ஆண்ட அரசு உழவார திருப்பணிக்குழு மிக அற்புதமாக காசி விஸ்வநாதர் திருக்கோயிலையும் மஞ்சு சோமநாத் திருக்கோயிலையும் நாம் இரண்டு திருக்கோயில் உழவார பணியையும் மிக அற்புதமாக பெருமானுடைய திருவடி துணை கொண்டு செய்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் திருக்கூட்டத்தினுடைய துணை பேருடைய திருவடி எடுப்பினுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பெரியபுரான வகுப்பினுடைய தொடர்ச்சியாக நாம் திருஞான சம்பந்தருடைய அருள் திருவரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் மயிலாப்பூர் என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலே அவர் அருளி செய்த திருப்பதிகத்தின் அற்புதமான அந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு குறிப்பாடல்களையும் நாம் சிந்தித்து வருகின்ற வேளையிலே மயிலாப்பூரிலே அவர் பூம்பாவையை எலும்பையும் சாம்பலுமாக இருந்த அந்த பூம்பாவையினுடைய அந்த எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக செய்த அந்த திருப்பதிகம் அற்புத திருப்பதிகங்களிலே ஒன்றாக விளங்குகின்றது. அற்புத திருப்பதிகங்கள் மொத்தம் 52 திருப்பதிகங்கள் திருமுறையிலே இருந்து தொகுத்திருக்கிறார்கள். அந்த அற்புத திருப்பதிகங்களிலே ஒன்றாக விளங்குவது இந்த திருப்பதிகம். அது மட்டுமல்லாமல் இது எத்தனையோ திருஞான சம்பந்தருக்கு பின்னே வந்த அருளாளர்களுக்கு இந்த செய்தியை மிகவும் வியந்து போற்றிய ஒரு செய்தியாகவும் நாம் காணுகின்றோம். முக்கியமாக நால்வர் நான்மணி மாலை என்று சொல்லக்கூடிய நான்மணி மாலையிலே சிவபிரகாச சுவாமிகள் இந்த அருளிச்செயலையும் அதன் பிறகு வந்த வள்ளல் பெருமான் இந்த எலும்பையும் சாம்பலையும் பெண்ணாக்கியதை வள்ளல் பெருமானும் மிக அற்புதமாக எடுத்து அதை போற்றி இருக்கின்ற அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பதிகம் மிக முக்கியமான திருப்பதிகமும் இந்த அருளிச்செயல் திருஞான சம்பந்தனுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான அருளிச்செயலாகவும் இது விளங்குகின்றது என்பதை அதற்கு பின்னே வந்த அருளாளர்கள் அதை எடுத்து இயம்புகின்ற நிலையிலே இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். சிவபிரகாசர் சொல்லுகின்றார், போதம் உண்ட பிள்ளை என்பு பெருவன் மாது செய்ததும் காதல் கொண்டு சொல்லின் மன்னர் கல்மிதப்பில் உய்த்ததும் வாய் திறந்து முதலை இறக்க மகனை நீ அழைத்ததோ யாது நம்பி அரிது என்று எனக்கு இயம்ப வேண்டும். அப்படி திருஞான சம்பந்தருடைய எத்தனையோ அருளிச்செயல்களிலிருந்து அவர் எடுத்தது எது என்பதாக சொன்னால், போதம் உண்ட பிள்ளை என்பு பொருகன் மாது செய்ததோ, அதுதான் எடுத்துக்கிட்டார். அப்படி காதல் கொண்டு சொல்லின் மன்னர் கல்மிதப்பில் உய்த்ததோ, திருநாவுக்கரசர் எத்தனையோ அருளிச்செயல் இருந்தது, நஞ்சு அமுதாச்சு, யானை இடற வந்தது அது வணங்கி போச்சு, எதோ இருந்தது, நீச்சறையில் இட்ட பொழுது அது குளிர்ந்தது, அந்த அருளி செயல்களில் இருந்து ஒன்றை எடுத்தார். எது என்ன? கல்லை தெப்பமாக வைத்து வந்தார் இல்லையா, அந்த அருளி செயலை எடுத்தார். காதல் கொண்டு சொல்லின் மன்னர் கல் மிதப்பில் உயித்ததும், அந்த கல் மிதப்பில் உயித்த செய்தியை பெரிய புராணத்தில் மிக அற்புதமாக சேர்க்கிறார் பெருமான், படம் பிடித்து காட்டுவார். எப்படி அவர்கள் போட்டாங்க, திருநாவுக்கரசர் எப்படி கரை சேர்ந்தார் அப்படின்ற செய்திய ஒவ்வொரு பாடல்லையும் எழுத்தண்ணி படிச்சோன்னு வச்சுக்கீங்க, அதனுடைய அற்புதமே தனி அற்புதம். அப்படி கல்லிலே அவர் மிதந்து வந்தார் என்பதாக சொல்லுகின்ற செய்தியை சேர்க்கிறார் பெருமான், கல்லு மிதக்கல, கல்லை செலுத்தி வந்தார் என்பதாக சொல்வார். ஒரு மாலுமி கடலிலே இருந்து கொண்டு கப்பலை எவ்வாறு செலுத்துவானோ, செலுத்துவது வேறு மிதக்கிறது வேறு, மிதக்கும் போது கட்ட மிதந்ததுன்னா அது எந்த பக்கம் தண்ணி அடிச்சிட்டு போதோ அந்த பக்கம் போயிடும். பட் இத என்ன பண்ணாரா, கல்லை மிதக்கல, கல்லு கல்லை உகைத்தனர் சொன்னார். உகைத்தல் வேறு மிதத்தல் வேறு. சேக்கிரார் பெருமான் காட்டுறார், ஒரு மாலுமி கப்பலை செலுத்துகின்ற போது எந்த டைரக்ஷன்ல போகணும்னு அந்த கப்பலை செலுத்தினாதான் ஊர் போய் சேர முடியும். இல்லன்னா கடலுக்குள்ளேயே கப்பல் சுத்திட்டு இருக்கும், உள்ள போயிடுச்சுன்னா கப்பலு கடல் காக்கா கப்பலை விட்டு போச்சுன்னு சொன்னா மீண்டும் எங்க வருமா, திருப்பி கடல அந்த கப்பலுக்கு தான் வரும்னு சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். அதே போல பெருமானுடைய திருவடியை தான் நம்ம வந்து அடைஞ்சாகணும். கடல் காக்கா மாதிரி நம்ம எல்லாம் ஊடு உலகத்துல எந்த மூலையில எங்க எல்லாம் தெரிஞ்சாலும் சரி, கடைசியில வழி இருக்காது, வந்து சேரக்கூடிய ஒரே துணை அவனுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய தெப்பம் மட்டும்தான் என்பதாக நம்முடைய அருளாளர்கள் சொல்வார். அப்படி அந்த கல்லை மிதந்து வரவில்லை, கல்லை உகைத்து வந்தார். உகைத்தல் என்ற சொல்லை மணிவாசக பெருமானும் பயன்படுத்துவார், உகைத்தல் என்ற சொல். ஆக இந்த உகைத்தல் என்ற சொல்லை அப்படியே எடுத்து ஆண்டார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். திருக்கழுகுன்ற பதிகத்துல வரும். அப்படி இந்த ஒரு அற்புதமான நிலைகளை காணுகின்ற பொழுது திருஞான சம்பந்தருடைய அருளி செயலிலே ஒன்றையும் திருநாவுக்கரசருடைய அருளி செயலிலே ஒன்றையும் மணிவாச நம்பியாரூருடைய அருளி செயல் எடுத்தார். வாய் திறந்து முதலை கக்க மகனை நீ அழைத்ததோன்னர் திரு அவினாசி அவினாசி அப்பா அவினாசி அப்பனிடத்தில் போய் கேட்டார். அந்த முதலை வாயிலே இருந்து மகனை அழைத்தார். அது அந்த அற்புத செயலா? எது வந்து உயர்ந்தது அப்படின்னு ஒரு பட்டியல் போறார் சிவபிரகாஷ் சுவாமிகள். அப்படி முதல்ல ஞானசம்பந்தருக்கு அவர் எடுத்தது எதுனார், போதமுண்ட பிள்ளை என்பு பொருகன் மாது செய்து அற்புதமான இந்த அருளி செயலுக்கு ஈடு இணை உண்டா என்பதாக கேட்கின்றார். அப்படி ஞானசம்பந்தனுடைய அந்த அருளி செயலிலே இந்த பூம்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை எழுப்பிய இந்த திருப்பதிகம் மிக அற்புதமான திருப்பதிகம். இதுல நாம மொத்தம் மூன்று திருப்பாடல்கள் நாம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். நான்காவது திருப்பாடல் நாம் பாடி இந்த திருப்பாடலை சிந்திப்போம்.
ஊர்திரை வேலை உலாகும்
அற்புதமாக ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் இருவரும் இணைந்து போற்றிய ஒரு திருப்பதிகம் என்பதாக எனக்கு அது அவருக்கு
நினைச்சேன்.
ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து போற்றிய திருப்பதிகம். திருப்பதிகம் நம்ம நாவுக்கரசர் வரலாற்றுலயும் நம்ம பார்த்தோம், ஞானசம்பந்தர் வரலாற்றுலயும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக அந்த திருப்பதிகம் மிக அற்புதமான திருப்பதிகம்ன்ற குறிப்பு நம்ம போன வகுப்புல சொன்னோம். அதுல இருந்து ஒரு பாடலையும் நம்ம ஆதிரை அந்த திருநாளை ஒட்டிய அந்த திருப்பாடலை ஞானசம்பந்தர் எப்படி அனுபவித்தார், அந்த ஒரு காரணத்திற்காகவே திருவாரூரை வழிபட வேண்டும் என்று ஞானசம்பந்தர் போய் வழிபாட்டு வந்தார் என்பதாக சொன்னால் அந்த செய்தியை மிக உணர்ந்து ஞானசம்பந்த பெருமான் இங்கே சொல்லி இருக்க வேண்டும். ஆகவே அந்த ஆதிரை திருப்பதியத்திலிருந்து ஒரு பாடலை
துன்பம் வேத துன்பம் நம்மை தோழாத நாளென்பாரும்
துன்பம்
ஆ
இது ஆதிரை சிறப்புக்குரிய ஒரு திருப்பாடல். ஆதிரை பற்றி அற்புதமாக நாவுக்கரசு பெருமான் திருவாதிரை சிறப்பை பற்றி முழுக்க 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 அந்த திருவாதிரையை பற்றி சொல்லுகின்ற திருப்பாடல். ஒவ்வொரு பாடலும் அற்புதமாக அமைச்சிருப்பார். அப்படி சேரிதனில் என்பதாக சொல்லுகின்ற போது நெய்தல் தலத்திற்கு நெய்தல் என்று சொல்லக்கூடிய அந்த கடலும் கடல் சார்ந்த இடமாக விளங்குகின்ற காரணத்தினாலே அங்கே வீரர்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், ஈட்டியிலே கொண்டு போய் அந்த மீனை சரக்குன்னு குத்துவாங்க வேல். அது ஒரு வீர விளையாட்டாக அந்த நெய்தல் என்று சொல்லக்கூடிய அந்த நெய்தலிலே அவர்கள் செய்கின்ற அந்த விளையாட்டு, அதை குறிப்பிடுகின்றார் இயற்கையுடைய நிலையிலே. அப்படி ஞானசம்பந்த பெருமான் ஆதிரை என்று சொல்லக்கூடிய ஆதிரையினுடைய அந்த திருவிழாவினுடைய சிறப்பினை சொல்லி, அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் பொழிவினை சொல்லி இறைவனுடைய பொழிவினையும் காட்டுகின்ற நிலை. திருஞானசம்பந்தனுடைய திருப்பதிகத்திற்குரிய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், ஞானசம்பந்தனுடைய திருப்பதிகத்திற்கு வழிமொழி என்று பெயர். வழிமொழி என்று சொல்லுகின்ற நிலையிலே திருஞானசம்பந்தர் திருப்பதிகங்கள் வழிமொழி திருப்பதிகங்கள், திருஞானசம்பந்தர் திருப்பதிகங்கள். அதே போல ஞானசம்பந்தனுடைய திருப்பதியங்கள் பிணை மொழி திருப்பதியங்கள், ஞானசம்பந்தனுடைய திருப்பதி. இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு என்பதாக நாம பார்க்கணும். ஞானசம்பந்தரே திருக்கடைக்காப்பிலே குறிப்பிடுகின்ற ஒரு இரண்டு முக்கியமான செய்தி. வழிமொழி என்பதாக சொல்லுவார், தன்னுடைய மொழியை பிணை மொழி என்பதாக சொல்லுவார். ரெண்டு இடம் உண்டு. சரி, வழிமொழி திருகிராகம் என்று சொல்லக்கூடிய பதிகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எங்க இருக்கீங்க சார்?
இதுல கழிமலத்துல
ஒழுகல் அறியுது இல்லையா?
ஒழுகல் அறிவு
சம்பந்தர் அதே திருப்பதியத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் அற்புதமான இன்னொரு செய்தியும் உண்டு. அதுக்கு முன்னாடி திருப்பதியத்திலேயே அது கோமுத்திரி திருப்பதிகம் என்பதாக சொல்லக்கூடிய திருக்கோமுத்திரி திருப்பதிகத்துல சொல்லுவார், சம்பந்தர் திருப்பதிகத்தை படிக்கின்ற பொழுது திருக்கடைக்காப்பு முக்கியமானது. சம்பந்தர் திருப்பதிகம் நீங்க எந்த திருப்பதிகம் எடுத்துக்கொண்டாலும் திருக்கடைக்காப்பு தான் சம்பந்தரனுடைய முழு பதிகத்தினுடைய பொருளை சொல்லுகின்ற இடம். அதுக்கு கடைக்காப்புன்னு ஏன் பேர்னா, முன்னாடி சொன்ன அத்தனைக்கும் அதுதான் கடையில இருந்து காப்பாக இருந்து அது தன்னுடைய பதிவினை காட்டுகின்ற இடம். வீட்டுல எல்லாம் இருந்தாலும் கடைசியில நீங்க பூட்டினாதான் வீடு சேஃப்டி. கடைசியில என்ன பண்றீங்களோ அதுதான் முதல்ல முக்கியம். அதே மாதிரி முன்னாடி கடைக்காப்பு ரொம்ப 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 முக்கியமானது. திருக்கடைக்காப்பு ஞானசம்பந்த திருப்பதியத்துல திருக்கடைக்காப்பு நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் திருக்கடைக்காப்பினுடைய அந்த படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த திருப்பதியத்தையே நாம ஓத வேண்டும் என்பதாகிய முறை கூட ஒன்று உண்டு. அப்படி திருக்கடைக்காப்பு ஏன் அவ்வளவு முக்கியம் என்பதாக சொன்னால், அதுலதான் முக்கியமான செய்திகளும் நுட்பமான செய்திகளும் ஞானசம்பந்தர் குறிப்பிடுவார். அந்த இடத்துல இந்த கோமுத்திரி திருப்பதிகத்துல சொல்லுகின்ற போது சொல்லுவார், தம்மான் ஒன்றிய ஞானசம்பந்தன் தமிழ் கற்போர் அப்படின்வார். இந்த தம்மான் ஒன்றிய ஞானசம்பந்தன், தம்மான் ஒன்றிய ஞானசம்பந்தன் என்ன அது? தம்மான் ஒன்றிய ஞானசம்பந்தன். அதே அடுத்த திருப்பதிகம் வழிமொழி திருஇராகம் என்பதாக சொல்லக்கூடிய வழிமொழி திருஇராகம், வழிமொழி திருப்பதிகம். ஞானசம்பந்த திருப்பதிகத்துலதான் இந்த மாதிரியான செய்திகள் உண்டு. கோமுத்திரி திருப்பதிகம், வழிமொழி திருப்பதிகம், இப்படி பதிகத்தினுடைய பெருவழி காட்டியவர் ஞானசம்பந்தர். அதனாலதான் நம்பியாண்டார் நம்பி அவரை பற்றி சொல்லுகின்ற போது பதிக பெருவழி காட்டிய ஞானசம்பந்த என்பதாக சொல்லுவார். பதிகத்தை வைத்துக் கொண்டு பெருவழியை காட்டக்கூடிய அந்த திறம் படைத்தவர் ஞானசம்பந்தர். அப்படி அவருடைய பதிகத்தில இந்த தம்மான் ஒன்றிய ஞானம் என்று சொல்லக்கூடிய கோமுத்திரி திருப்பதியத்தினுடைய கடைசி திருப்பாடல்ல தம்மான் ஒன்றிய ஞானம் என்பதும், அடுத்த திருப்பதிகம் வழிமொழி திருஇராகம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் இதுல சொல்லுவார், பழுதில் இறை எழுது மொழி தமிழ் விரகல் வழிமொழிகள் மொழி தகையவே. வழிமொழிகள் மொழி தகையவே. அப்ப வழிமொழிகள் என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே தன்னுடைய திருப்பதிகத்தை எவ்வாறு அமைத்திருக்கின்றார் அப்படின்னு பார்க்கணும். இப்ப வழிமொழி என்பதாக சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பிணை மொழி என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் சீர்காழி திருப்பதிகம் அதாவது திருக்கழுமலம் முதல் திருப்பாடல், திருக்கழுமலத்துக்கு உரிய திருப்பாடல்ல முதல் பதிகம் பக்கம் 128 128 கடைசி திருக்கடைக்காப்பு. பெருகிய தமிழ் விரகினன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அற்புதமான திருப்பதிகள் ஞானசம்பந்த திருப்பதிகத்துல நீங்க செய்திகள்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயுள் காலம் பத்தாது. ஒவ்வொரு பதிகத்தினுடைய நுட்பமான செய்திகளை மட்டும் அவர் சொல்றது என்ன சொல்ல வராருன்றத ஒரு ஆய்ந்து நாம தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆயுள் காலம் பத்தா. ஒரு ஆயுள் காலங்கிறது கிட்டத்தட்ட ஆன் அன் ஆவரேஜ் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 60-70-65 வயசுங்கிறது ஆன் அன் ஆவரேஜ் பேசிஸ். 65 ஆண்டு காலம் விடாமல் உழைத்து திருஞான சம்பந்த திருப்பதியத்தை பார்த்தா 1% கூட புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட பதிகங்கள் கோமுத்திரி திருப்பதிகம் ஒரு பதிகம், அந்த மாதிரியான திருப்பதி சக்கரமாற்று பதிகம். சக்கரமாற்று பதிகம்னா சக்கரம் மாதிரி சொல்லணும், படிச்சீங்கன்னா தலையும் அது மாதிரி சொல்லணும். சக்கரமாற்று பிரம்மபுரம் வேணுபுரம் 12 பதியினுடைய பெயர்களை வைத்துக் கொண்டு சுழற்றுவார் பாருங்க. ஆஹா, திருஞான சம்பந்தரை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொண்டோமா அப்படின்னு கேட்டு ஒரு கேள்வி கேட்டு நாம ஒரு பதில் வைத்தோம்னா நாம் ஒவ்வொருவரையும் நாம கேட்டுக்கொள்ள வேண்டும். திருஞான சம்பந்தரனுடைய பெருமையை நாம் அறிந்து கொண்டோமா, திருஞான சம்பந்தர் நமக்கு கிடைத்த குருவினுடைய அந்த பெருமையை நாம் உணர்ந்தோமா என்பதாக சொன்னால் கேள்விக்குரியாதார். அப்படி திருஞான சம்பந்தரனுடைய பதியங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமான திருப்பதியங்கள், நுட்பமான திருப்பதியங்கள். அதுல ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல சொல்லுவார் திருக்கழுமலம் கடைசி திருக்கடைக்காப்பு 128 11வது பாடல் எடுத்துட்டீங்களா, யார் கையிலும் இல்ல. திருஞான சம்பந்தனுடைய திருமுறை எப்பவும் கையில இருக்கணும், எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். ஆகவே அன்பர்கள் எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க, ஐயா எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாரு, கணேஷ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாரு. அது மாதிரி திருமுறை இல்லாம நான் எங்கேயும் போகக்கூடாது. திருமுறைகள் நம்ம கையில ஒரு புத்தகமாவது நம்ம கையில நிச்சயமா இருக்கணும். நாம எங்கு நேரம் கிடைச்சாலும் ஒரு பாடலை படித்து பெருமாளுடைய திருவடி எண்ணுவதற்கு வசதியா இருக்கும். நம்ம அந்த பாடலை
பாடுவோம்.
பதிகங்கன்னா கடைக்காப்பு. ஆஹா, உணர்ந்து உணர்ந்து படிக்க வேண்டிய திருப்பாட்டு திருப்பதிகம். அதுல பெருகிய சிவன் அடி மட்டும் இல்லங்க, நனி பெருகிய சிவன். நனி என்ற சொல் அற்புதமான ஒரு அதற்கு இலக்கணத்தில சொல்லுகின்ற அட்ஜெக்டிவ், ஒரு பொருளினுடைய தன்மையை பற்றி சொல்லுகின்ற போது அதனுடைய சிறப்பினை நனி பெருகுதல் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையிலே நனி பெருகிய சிவன் அடி பரவிய பிணை மொழி. பிணை மொழி டு பி அண்டர்லைன், அது என்னது பிணை மொழி? தமிழ்னு சொன்னா இதுதான் ஆராய்ச்சி, இதுதான் நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது. நம்ம திருஞான சம்பந்தரினுடைய தமிழை எடுத்துக்கொண்டு நாம எத்தனை வேணா மாநாடு நடத்தலாம், எத்தனை வேணா பெருமையா சொல்லலாம். இது ஒண்ணு போதுமே, நம்முடைய பெருமையை உலகளாவ செலுத்துகின்ற பெருமை. வழிமொழி பதிகமும் கோமுத்திரி திருப்பதிகமும் இப்படி இருக்கக்கூடிய திருப்பதிகங்களுக்கு ஈடு இணை உண்டா இந்த உலகத்துல? இந்த திருப்பதிகம் திருஞான சம்பந்தர் இந்த திருப்பதிகத்திற்கு இந்த திருக்கடை காப்பிற்கு ஈடு இணை எங்கேயும் கிடையாது. இப்படிப்பட்ட மொழி தமிழ் மொழி, அந்த தமிழை இணைத்து சொல்லுகின்ற பொழுது பிணை மொழி என்பதாக காட்டுகிறாரே ஞானசம்பந்த பெருமான். இந்த பிணை மொழி என்ன? இறைவனுடைய குணங்கள் என் குணத்தான் என்பதாக சொல்லுவார்கள். என் குணத்தான், இந்த எட்டு குணங்கள் என்ன என்பதாக சொல்லுகின்ற பொழுது எட்டு குணங்கள் ஒவ்வொன்றாக நாம அந்த எட்டு குணத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது இயற்கை உணர்வினன் ஆதல். இந்த எட்டு குணம் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிட்டு போயிடும். இந்த ஆர்டர் நீங்க என்ன கேட்டா கூட நான் எட்டு குணத்தை நான் ஞாபகத்துல வச்சிருக்கிறேன். சொல்லும் போது ஜம்பல் ஆகும், முன்னாடி பின்னாடி போகும். ஆனா இந்த ஆர்டர் வரணும், அந்த எட்டு குணங்கள் எப்படி அதை சொல்ல வேண்டும் என்ற முறை இருக்கிறது. அந்த முறையில அமைக்கின்ற பொழுது ஞானசம்பந்தர் கிட்ட வரும்போது ரொம்ப ஆர்டரோட போகணும், எதுவுமே ஒழுங்காக அதனுடைய அடிப்படையில வரணும். ஏகபாதம்னா எப்படி அமைந்திருக்க வேண்டும் காட்டுவார், என்னால் அமைந்ததுன்னா எப்படி அமைந்திருக்கணும்னு காட்டுவார், 12 பதிகங்கள் பதிகளுடைய பெயரை அந்த சீர்காழி பெயர் எப்படி சொல்லணும்னு காட்டுவார். அப்ப அறநிலையிலே அறநிலையிலே நின்றவர் ஞானசம்பந்த பெருமான். அப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய நிலையை காட்டுகின்ற அந்த நிலையிலே என் குணம் என்று சொல்லுகின்ற இறைவனுடைய என் குணம் என்ன என்பதாக சொன்னால் முதலிலே இயற்கை உணர்வினன் ஆதல், இரண்டாவது முற்றும் உணர்வினன் ஆதல், மூன்றாவது தூய உடம்பினன் ஆதல். ஆச்சுங்களா? என் குணங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என் குணத்தான் இறைவனுடைய எட்டு குணம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எட்டு குணத்திலே நீங்க எந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டாலும், இப்ப வந்து நீங்க சென்று சிறுநெறி தெய்வம் சேர்வோம் அல்லோம் என்று சொல்லக்கூடிய நிலையில சிவபெருமானை தவிர வேறு எந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த எட்டு குணம் அந்த தெய்வத்துக்கு நிச்சயமா இருக்காது. சிவத்துக்கு மட்டுமே உரிய எட்டு குணம், அதனாலதான் சிவம் முழு முதல். இப்ப சிவம் முழு முதல் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இந்த எட்டு குணத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா காட்டியான்னு சொல்லணும். தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், எப்படி எத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா உங்க ஆளுக்கு? நீ சொல்றிய முழு முதல், முழு முதல் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு எட்டு குணம் உண்டு. எட்டு குணத்துல ஏதாவது இருக்கான்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி சேரலாமா வேணாமா அப்படிங்கறத பாக்கிறதுக்கான செக் அவுட் லிஸ்ட், செக்லிஸ்ட். இப்ப நான் கொடுக்கறது செக்லிஸ்ட் சிவபெருமானுக்கு. சிவபெருமானே முழு முதல் என்று சொல்வதற்குரிய செக்லிஸ்ட், இயற்கை உணர்வின ஆதல், முற்றும் உணர்தல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கையிலேயே பாசங்களிலிருந்து நீங்குதல். இயற்கையிலேயே பாசங்களிலிருந்து நீங்குதல் சொன்னா பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போர் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம். இதுதான் இயற்கையிலேயே பாசங்களிலிருந்து நீங்குதல். சிவபெருமானுக்கு எப்பவுமே பாசம் என்பது இல்லை. ஆச்சா, இயற்கையிலேயே பாசம், இதுல ஏதாவது டவுட் இருந்தா உடனே கேளுங்க. ஏன்னா எட்டு குணத்துந்தான் உங்களுக்கு வந்து நம்முடைய அருள் வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய செக்லிஸ்ட். இது எந்த காரணத்தை கொண்டு இந்த செக்லிஸ்ட மறக்க கூடாது. எட்டு நீங்க முன்னாடி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அற்புதமாக இறைவன் முழு முதல் என்பதாக உணர்ந்து அவருடைய திருவடியை வழிபடுவதற்கு உரிய நிலை கிடைக்கும். ஐந்தாவது பேரருள் உடைமை, சிவத்திற்கே உரியது பேரருள் உடைமை. ஆறாவது வரம்பில் இன்பம் உடைமை, வரம்பில் இன்பம் அப்படின்னா தேர் இஸ் நோ லிமிடேஷன்ஸ் இன்பம். சுகுமாரனையாவுக்கு கொஞ்சம் ஒரு அரை கிலோ கொடுத்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் இருந்தது மொத்தம் 30 டன்ல ஒரு அரை கிலோ குறைஞ்சிருச்சானா? இல்ல இல்ல, இன்னும் 30 டன் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இறைவனிடத்திலே வரம்பில் இன்பம் என்ற அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அதை நம்முடைய அற்புதமாக மணிவாசக பெருமான் அதற்கு அந்த இன்பத்திற்குரிய அற்புதமான 8 இலக்கணங்களை சேர்த்து அந்த இன்பத்தை சொல்வார், மாலா என்பதாக சொல்லி அற்புதமாக சொல்லு. அப்படி வரம்பில் இன்பம், தன் வயத்தான் ஆதல், வரம்பில் ஆற்றல் உடைமை, இப்படி 8 குணம் இறைவனுக்கு இந்த 8 குணம் உண்டு. இந்த 8 குணத்தை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க, 3 குணமாக இந்த 8 குணம் என்பது கம்ப்ரஸ் ஆகி வரும். இந்த 3 குணம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இயற்கை உணர்வின ஆதல், முற்றும் உணர்வு, தூய உடம்பு, இது மூணுத்தையும் சேர்த்து அறிவு என்ற நிலையிலே அது மூணும் சேர்ந்தது. அறிவு என்ற அடிப்படையிலே இந்த 3 நிலையும் அமைத்துக் கொண்டு இயற்கையாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இது மூணும் இச்சை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த இச்சைக்கு வந்துடும். இது 8 குணத்தை 3 குணமாகவும் சொல்லலாம். அப்ப அறிவு, 2வது இச்சை, 3வது தன் வயத்தன் ஆதல், வரம்பில் ஆற்றல் உடைமை என்பது செயல் என்ற நிலை. இப்ப இறைவனுக்கு 3 குணம், அறிவு, இச்சை, செயல். அறிவு, அருள், ஆற்றல். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இறைவன் என்ற பொருள் ஞானமயமான பொருள், ஞானமே மயமானது. ஞானம் மட்டுமல்ல, அது அருள் வயப்பட்டது. அருள் மட்டுமா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை, அதற்கு சிற்சக்தி என்று பெயர். ஆற்றல் உடைய அறிவுடைய ரெண்டு வேறுபாடுங்க. சைவசித்தாந்தம் அதுலதான் நம்பர் 1 நிக்குது. ஆற்றல் மட்டும் இருந்தா போதாது, ஆற்றல் அறிவுடைய ஆற்றலா இருக்கணும். ஆற்றல் சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தியை சிற்சக்தி என்பதாக காட்டியது சைவ சித்தாந்தம் மட்டுமே. அறிவுடைய ஆற்றல், அப்ப அறிவுடைய ஆற்றல்னா அறிவு, அருள், ஆற்றல், இந்த 3 குணமும் அப்படியே விரிஞ்சதுதான் 8 ஆச்சு. அறிவும் இருக்கிறது, ஞானமயமாக விளங்குவது சிவம். ஞானம் மட்டுமல்ல, அருள்மயமாகவும் விளங்குவது சிவம். அருள் மட்டுமல்ல, ஆற்றல் உடையது சிவம். இந்த 3 நிலைகளிலே அறிவு, அருள், அருள், ஆற்றல். அறிவு இச்சை செயல். அந்த இச்சைன்னு சொல்லுகின்ற போது நீங்க இறைவனுக்கு இச்சை உண்டான்னு ஒரு நம்ம ஆளு இப்ப நீலமேகாயெல்லாம் இருப்பாரு. இச்சை என்பது எவ்வாறு இறைவனுக்கு வரும் அப்படின்னு ஒரு டக்குன்னு அவங்க மனசுல ஒரு தோணலாம். அவங்களுக்கு தோன்றதுக்கு முன்னாடி எனக்கு தோணணும். அப்ப இச்சை என்று சொல்லக்கூடியது, இச்சைனா நம்முடைய இச்சை அல்ல. இச்சை என்பது நமக்கு இருக்கக்கூடிய இச்சை என்பது ஆசை என்று பொருள். நமக்கு இருக்கிறது இச்சைக்கு பல வகையான பொருள் உண்டு. இறைவனுடைய இச்சை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதற்கு அருள் என்று பெயர். ஆக அறிவு, இச்சை, செயல், இது 3 உடையது சிவம். ஆன்மாவிற்கு 3 உண்டு, அறிவு, இச்சை, செயல். ஆன்மாவும் இந்த 3 உடையது. ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, ஆன்மாவிற்கும் இச்சை உண்டு, ஆன்மாவிற்கும் செயல் உண்டு. இந்த ஆன்மாவினுடைய அறிவையும் இச்சையும் செயலும் இந்த 3 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவினுடைய சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து இது செயல்படுகின்றது. ஆனால் இந்த அறிவை பேரறிவோடு இணைத்து விட்டால், அதாவது இறைவனுடைய திருவடியோடு இணைந்த பொழுது இறைவனுடைய அறிவிலே இந்த அறிவும், இறைவனுடைய இச்சையிலே இந்த இச்சையும், இறைவனுடைய செயல்ல இந்த செயலும், 3 மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு ஏகநாதல்னு பேர். அது ஒன்னா ஆச்சா இல்லையா, அதுதாங்க இப்ப இந்த ஆன்மா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற, இந்த பிறப்பு இறப்புக்கு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலை. ஏன் இந்த ஆன்மா பிறப்பு இறப்பிலே இருக்கின்றது, சுழற்சியில இருக்குன்னு சொன்னா, இறைவனுடைய அறிவு, இச்சை, செயலிலே இந்த ஆன்மா எப்பொழுது ஒன்றுபடுகின்றதோ அப்பொழுதுதான் அது நிலைக்கும். அப்ப ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், வழிமொழி என்பதாக சொல்லுகின்ற பொழுது, வழிமொழி என்பதாகவே சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆன்மாவோடு சிவம் 3 நிலையில இருந்து தொழிற்படுகின்ற பொழுது திருஞான சம்பந்தனுடைய அறிவு, திருஞான சம்பந்தனுடைய இச்சை, திருஞான சம்பந்தர் செயல், 3 சிவத்தினுடைய இம்போஸ்ட் உண்டு. அத்தனையும் இது செய்தது சிவமா ஞான சம்பந்தரான்னு தெரியாத அளவிற்கு இம்போஸ்ட் ரெண்டும். அப்ப ஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய அவர் வழிமொழி என்பதாக சொல்லுகின்ற பொழுது, வழிமொழிதல் சொன்னாலே அது வேறாகிய நிலைன்னு அர்த்தம். வழிமொழிதல் அப்படின்னு சொல்லுகின்ற போது இறைவனோடு ஞான சம்பந்தர் ஒன்றாயிருந்து சொல்லிய நிலையும், வேறாயிருந்து சொல்லிய நிலை, உடனாயிருந்து சொல்லிய நிலை என்ற திருப்பதியங்கள் உண்டு. அனுபவம் திருப்பதி அனுபவத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா வழிமொழிதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்ல நான் சொல்றது அப்ப வேறாக நின்று சிவம் உணர்த்தியதுன்னு அர்த்தம். சிவம் மூன்று வகையா உணர்த்தும், வேறாக நின்றும் ஒன்றாக இருந்தும் உடனாக இருந்தும் செலுத்தும். அப்ப வழிமொழிதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது உள் நின்ற நாவிற்கு உரையாடியாய் அப்படின்னு உள்ள சொல்லுவார் சொல்லணும். இப்ப வழிமொழிதல் என்ன அர்த்தம், இவர் சொன்னதை நான் அப்படியே எடுத்து சொல்றேன். அப்ப வழிமொழிதல் என்கின்ற நிலையிலே இறைவன் வேறாக நின்று உணர்த்திய நிலை பிணை மொழி என்பதாக சொல்லுகின்ற போது பிணைதல் என்பதாக நிற்கின்ற நிலை ஒன்றாகிய நிலை. ஆன்மாவும் சிவமும் அத்துவித நிலையிலே இருந்து இரண்டும் அதுக்கு முன்னாடி அதுதான் சொன்னார் தம்மான் ஒன்றிய ஞானம்னர் சிவத்தோடு ஒன்றிவிட்டார். சிவத்தோடு ஒன்றிய நிலையிலே பிணை மொழி என்கின்ற நிலையிலே ஞான சம்பந்தரனுடைய வாக்காக வருவதெல்லாம் சிவ வாக்கு. அப்படின்னா பாத்தீங்க அந்த திருப்பதிகம் எப்படிப்பட்ட வலியுடையது. திருப்பதி பிணை மொழி என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே இருந்து சிவத்தோடு ஒன்றிய நிலையிலே இருந்து ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதியங்கள் சிவத்தோடு ஒன்றிய நிலை. அப்படி அத்துவித நிலையாக இருந்து சிவத்தினுடைய அறிவு இச்சை செயலோடு ஏகனாகி நின்று அருளி செய்த திருப்பதியங்கள் என்பதை பிணை மொழி என்பதாக காட்டுவார். அப்படி வழிமொழி பிணை மொழி என்பதையெல்லாம் தாண்டி இது திருநெறிய தமிழ் என்கின்ற நிலையிலே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் என்பதாக சொல்லுவார். அப்படி பிணை மொழியாகவும் வழிமொழியாகவும் அவர் எடுத்து சொல்லுகின்ற அந்த செய்திகள் அற்புதமான நிலையிலே வைத்து வைத்து திருக்கடை காப்பிலதான் இந்த செய்தி கிடைக்கும். அப்படி திருக்கடை காப்பிலே வைத்து ஞான சம்பந்த பெருமான் இறைவனோடு இணைந்து நின்று அருளி செய்தது இந்த திருப்பதியங்கள். ஆக திருக்கடை காப்பினை நாம் முழுமையாக படிக்கணும். ஞானசம்பந்தருடைய இன்னொரு முக்கியமான ஒரு புரட்சி, இன்னொரு முக்கியமான ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானசம்பந்தருடைய திருப்பதியங்களை படிக்கின்ற பொழுதே அகத்தவமாக இருந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் பெருகும். ஞானசம்பந்தருடைய இன்னொரு ரொம்ப இது வந்து ஏதோ சொல்லிட்டு போற செய்தி இல்ல, நீங்க உணர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னா ஞானசம்பந்தனுடைய திருப்பதியங்கள் பாடல்கள் என்கின்ற நிலையிலே அல்லாமல் தவ நிலையிலே ஞானசம்பந்தருடைய திருப்பதிகத்தையும் திருமூலருடைய திருமந்திரத்தையும் இணைத்து காட்டுகின்ற ஒரு திருப்பதிகம் உண்டு. அது கூடச்சதுக்க திருப்பதிகம் என்பது. இந்த கூடச்சதுக்க திருப்பதிகம் என்பதை ஞானசம்பந்த பெருமான் ஒரு அந்த திருப்பாடல்களை படிக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்தை கீழே இருந்து மேலே வரையிலும் எழுப்பக்கூடியது, அகத்தவத்தை ஏற்படுத்துவது ஞானசம்பந்த திருப்பதிகம். அதுல ஒன்று கூட சதுக்க திருப்பதிகம். இந்த கூட சதுக்கம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் நான்கு பதிகளை சொல்லி ஏற்படுத்துகின்ற திருப்பதிகம். இந்த நான்கு பதிகள் சேருகின்ற இடமாக, நான்கு பதிகளை குறிப்பிடுகின்ற இடமாக திருஆனைக்காவிலே அருளி செய்தார் ஞானசம்பந்த பெருமாள். இது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த பதிகம் எப்படி அமைத்திருக்கிறான்னு சொன்னா, இந்த பதிகத்தினுடைய முதல் பாடலிலே இருந்து கடைசி பாடல் வரையிலும் வருகின்ற பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவமானது இங்கே இருந்து கிளம்பி கீழே இருந்து அந்த அகத்திலே இருக்கக்கூடிய தீயானது கிளம்பி உடல் முழுவதையும் ஆணி பொன்னாக மாற்றுகின்ற திருப்பதிகம் இந்த திருப்பதிகம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த திருப்பதிகத்தை படிச்சா நம்ம நமினந்தி அடிகள், நமினந்தி அடிகளை பற்றி சொல்லுவார் ஆணி பொன் என்பதாக சொல்லுவார். இந்த ஆணி பொன் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே இந்த உடலையும் உயிரையும் சிவமாக்கும் திருப்பதிகம் கூடச்சதுக்க திருப்பதிகம். இந்த கூடச்சதுக்க திருப்பதிகத்தை அவர் அமைத்திருக்கின்ற முறையும் அப்படிதான் இருக்கும். வெளிப்படையா நீங்க அந்த கூடச்சதுக்க திருப்பதிகத்தை படிச்சாங்கன்னா அது உள்ள என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருந்து திருவாரூரில இருந்து திருக்கயிலாயம் வலையிலும் அழைத்து செல்லும். திருவாரூர்ல தொடங்கும், உங்களை அழைத்து செல்லுகின்ற நெறி கடைசி நெறி அனுபவ நெறி எதுன்னு கேட்டீங்கன்னா, திருக்கயிலாயம் ஆகிய அனுபவ நெறியிலே கொண்டு போய் நிறுத்துவது கூடச்சதுக்க திருப்பதி. அப்படி கூடச்சதுக்க திருப்பதிகத்தை அவர் அமைத்து காட்டிய முறை மிக அற்புதமான ஒரு நிலை. வெளியிலே செய்கின்ற முத்தி என்று சொல்லக்கூடிய மூன்று தீயை வைத்து வழிபாடு செய்வார். வேள்வின்னு சொன்னா அந்த மூன்று தீ வரும். இந்த மூன்று தீயை எழுப்பி வழிபாடு செய்வது எதற்கு என்பதாக சொன்னால், அகத்திலே இருக்கக்கூடிய தீயை எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த குறியீடு தான் வெளியிலே செய்கின்ற வேள்வியினுடைய குறியீடு. அப்ப அகத்திலே ஒரு தீ இருக்கு, அப்ப அகத்திலே இருக்கக்கூடிய தீயை எழுப்ப வேண்டும், அதற்கு அகத்திய முறைன்னு பேர். அதனாலதான் அவருக்கு அகத்தியர்னே பேர். அகத்தியர்னு ஏன் பேர்னு கேட்டீங்கன்னா, திருமூலர் சொல்றாரு அகத்திலே இருக்கக்கூடிய தீயை எழுப்புபவர். அகத்தி என்பதாக சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே இந்த வழிபாடினை வேள்வியினை செய்ய வேண்டும், இதற்கு அகத்திய முறை என்று பெயர். நந்தி நெறி நந்தி யோகம் என்று திருமூல பெருமான் சொல்லுவார். இந்த நந்தி யோகம் என்று சொல்லக்கூடிய நந்தி யோகத்தை மிக அற்புதமாக எடுத்து பாடல்களாக அமைத்து நான்கு திருப்பதிகளை காட்டி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காட்டியிருக்கிறார். அப்படி உள்ளுக்குள்ளே நந்தி என்று சொல்லக்கூடிய அந்த தீ எழும்புகின்ற பொழுது மூன்று மண்டலம், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று அக்னி, இந்த மூன்று தீ. இந்த நான்காவதாக இருக்கக்கூடிய நிலையிலே வருகின்ற பொழுது அங்கே எரி சுடர் என்று சொல்லக்கூடிய மாணிக்க சோதியாக திகழ்வது இந்த திருக்கைலாயம். இந்த திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய நிலையில மாணிக்க சோதியாக அவர் விளங்குவார் என்பதாக காட்டுவார். அப்படி இந்த திருவாரூர், திரு ஆணைக்கா, திரு மகேந்திரப்பள்ளி, திருக்கைலாயம், நான்கு தலம். திருவாரூரிலே தொடங்கணும், திருக்கைலாயத்துல முடிக்கணும். இப்ப நாங்க முடிக்கின்ற பொழுது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஜங்ஷன் சொல்லியிருப்பார். ரெண்டு ரெண்டு ஆதாரங்கள் சேருகின்ற பொழுது அங்க ஒரு ஜங்ஷன், மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிபூரகம் அநாகதம், விசுத்தி ஆக்யா. இந்த இடத்துல இருந்து மேலே இங்கே இருக்கக்கூடிய ஒளியை பற்றி நான்காவது நிலையிலே காட்டுவார். இப்ப இந்த நான்கு நிலையில பற்றி சொல்லுகின்ற போது இந்த குறிப்பு நான் ஏற்கனவே வகுப்புல சொன்னதுதான், இருந்தாலும் அந்த திருமந்திரத்தினுடைய குறிப்பை மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த நான்கு நிலை, நான்கு நெறி என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருமந்திரம் பாடல் 1653 மந்திரம் வந்து, கதிர்கொண்ட காந்தம் கனல் வடிவாம், மதிகண்ட காந்தம் மணிநீர் வடிவாம், சதிகொண்ட சாக்கி எரியின் வடிவாம், எரிகொண்ட ஈசன் எழில் வடிவு. நான்கு வடிவு காட்டுகின்றார் நம்முடைய திருமூலர். ஒன்று, கதிர்கொண்ட காந்தம் கனல் வடிவு. அதாவது சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இருக்கின்ற அந்த இடத்திலே என்ன வடிவாக தோன்றும்னா கனல் என்று சொல்லக்கூடிய கனல் வடிவாக தோன்றுவார். சந்திரன் என்று சொல்லக்கூடிய மதிகண்ட காந்தம் மணி நீர் வடிவு, அது முத்தினுடைய ஒளியை போல தோன்றும். இரண்டாவது இடம். மூன்றாவது இடம், சதிகொண்ட சாக்கி எரியின் வடிவு, இந்த எரிவடிவாக அந்த இடத்திலே மூன்றாவது இடமாக நிற்கின்ற அந்த இடத்துல நிற்கின்றது. நான்காவது, எரிகொண்ட ஈசன் எழில் வடிவு. எழில் வடிவு என்பது இந்த சகஸ்தாரம், இந்த இடத்திற்கு மேலே இருக்கின்ற நிலை முழுவதும் சகஸ்தார நிலையிலே எழில் வடிவாக தோன்றுகின்ற, அழகின் உருவமாக தோன்றுகின்ற இடம். இது கைலாய நெறி என்பதாக அமைத்துக் கொள்ளும். இது வந்து 1653 திருப்பாடல். இப்ப சூரியன் விளங்கும் இடம் எங்க இருக்குன்னு நம்ம உடம்புல கேட்டீங்கன்னு சொன்னா, எங்கே மண்ணும் நீரும் சேருகிறதோ அந்த இடம் தான் சூரியன் விளங்கும் இடம். அது வந்து நம்முடைய உடம்பிலே ஆதார அமைப்பில பாத்தீங்கன்னு சொன்னா மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் இணைந்த நிலை. இதனாலதான் ஆரூர் என்பது பிருத்திவிலிங்கமாகவும் ஆனைக்கா என்பது அப்புலிங்கமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த ரெண்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, திருவாரூர் என்பது மண், ஆனைக்கா என்பது நீர், இந்த இரண்டும் சேருகின்ற இடம் இந்த சூரியன் விளங்கும் இடம். மதிமண்டலம் என்று சொல்லக்கூடிய இடம் என்பதாக சொன்னால் அது திரு ஆணைக்கா. இப்ப சூரிய மண்டலம் எப்படி உங்களுக்கு திருவாரூரோ, திருவாரூரும் இதுவும் மதிமண்டலமும் இணைகின்ற இடம். அதே போல ஆணைக்கா என்று சொல்லக்கூடிய இடம் மதிமண்டலம். அதே போல மகேந்திர பள்ளி என்பதாக சொல்லக்கூடியது மணிபூரகம் அநாகதம். மணிபூரகம் அநாகதம் இந்த இரண்டும் சேரக்கூடிய இடத்திலே விளங்குவது திருமயேந்திரப்பள்ளி. அப்ப இது எல்லாம் தாண்டி, இந்த இனப்புகளுக்கெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது இந்த கைலாயம். விசுத்தி ஆங்யா என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்யா என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு மேலாக நிற்கக்கூடிய நிலையிலே, பஞ்சபூதங்களையும் கடந்த நிலையிலே, நிராதார நிலையிலே நிற்கக்கூடிய இடம்தான் திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய அனுபவ நெறி. அப்ப திருவாரூரை நினைத்து திருமயேந்திர பள்ளி என்று சொல்லக்கூடிய இடத்திலே, திரு ஆணைக்கா என்று சொல்லக்கூடிய ஆணைக்கா இடத்திலே கொண்டு வந்து மகேந்திர பள்ளி வந்து ஆணைக்கா இது கைது கைலாயம் தரிசனம் நிகழ வேண்டும் என்பதை படிப்படியாக அகத்தவம் என்று சொல்லக்கூடிய அகப்பூசை நெறியை கூடச்சதுக்கம் என்று அமைத்து நான்கு பதிகளையும் உள்ளுக்குள்ளே இருந்து எழுப்புகின்ற அகத்தி முறைதான் இந்த கூடச்சதுக்கம். இந்த வெளியிலே பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பதிகம் நான்கு பதிகளை பற்றி சொல்லுவதாக இருந்தாலும், இந்த உண்மையிலேயே அகத்தவ நிலையிலே உள்ளே சிவத்தை வழிபட்டு சிவமாக நிற்கின்ற எழில் வடிவமாக காட்டும் திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். அதுல ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு சொல்லுவார். இந்த திரு மகேந்திர பள்ளி என்று சொல்லக்கூடிய இடத்திலே மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மாணிக்க சோதி, அதை எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண்தானும், ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுந்துடர் மாணிக்கமே என்பதாக சொல்வார். இந்த மூன்றாவது நிலை மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அக்னி மண்டலம், அங்க இந்த மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிவம் விளங்கும். மாணிக்க ஒளி முதல்ல சொன்ன கனல் வடிவம், அடுத்ததாக முத்தினுடைய ஒளி, மூன்றாவது அனல் வடிவம், நான்காவது மாணிக்கம். இப்படி இந்த மாணிக்க நிலையிலே நிற்கின்ற பொழுது எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண்தானும், ஒவ்வாத மன்றுள் உமைக்கான ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது நிலையில சொல்றார். மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய், ஆணிப்பொன் மன்றிடில் ஆடிடும் திருக்கூத்தை பேணி தொழுது என்ன பேரு பெற்றோரே. அப்படி மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாக விளங்கும் கடைசி நிலை இதுதான். இப்ப மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாக விளங்குகின்ற நிலைதான் இந்த அனுபவ நிலையாக, இந்த அனுபவ நிலைதான் திருக்கூத்தினை முழுமையாக அனுபவிக்கின்ற நிலையாக இந்த திருப்பதிகம் கொண்டு போய் கடைசியில நிறுத்துகின்ற இடமாக திருமூலர் அமைச்சிருப்பார். அப்படி கூடச்சதுக்க திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தினை அகத்தவ நிலை, அக தீயை எழுப்புகின்ற முறையிலே ஞானசம்பந்தர் அமைத்திருப்பது மிக அற்புதமான ஒரு நிலை. அப்படி திருஞான சம்பந்தனுடைய மொழி அத்துணையும் வழிமொழி என்பதாகவும் பிணைமொழி என்பதாகவும் தம்மான் ஒன்றிய ஞானம் என்கின்ற நிலையிலேயும் ஞானசம்பந்த பெருமான் அமைத்திருக்கும் இந்த திருப்பதிகத்தை, ஒவ்வொரு பதிகத்தினையும் நாம் அந்தந்த திருப்பதிகத்தினுடைய திருக்கடை காப்பினை உணர்ந்து நாம் படித்து அதன் பிறகு அந்த திருப்பதிகத்தை நாம் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த முறையையும் நாம் அமைத்துக் கொண்டு இந்த நான்காவது திருப்பாடலோடு நாம் நிறைவு செய்து கூடச்சதுக்க திருப்பாடல் ஒன்று எல்லோருக்கும் நம்ம ஒரு சாம்பிளாவது நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி திருக்கூடச்சதுக்கம் திருஆணைக்கா திருப்பதிகம் பக்கம் 260 இந்த திருப்பதிகமும், திருமயேந்திர பள்ளிக்கு திருஞான சம்பந்த பெருமான் தனி திருப்பதிகம் உண்டு. அப்படி அதனாலதான் இந்த பிணை மொழி என்பதாக சொல்லுகின்ற காரணத்தினாலதான் ஆணை சொல்லுகின்ற பொழுது ஆணை எனதுன்னு அவர் வைக்கல. திருஞான சம்பந்தர் திருப்பதிகத்தில ஆணை வைத்து சொல்லிய திருப்பதிகங்கள் மொத்தம் எத்தனை எத்தனை திருப்பதிகங்கள், நாலா அஞ்சா? சரி, அடுத்த ஆன்சர் கொண்டு வாங்க. திருஞான சம்பந்தர் ஆணையிட்டு சொன்ன திருப்பதிகங்கள், இது வந்து ஒரு 9 கிளாஸுக்கு முன்னாடி இதே மாதிரி நானும் கேள்வி கேட்டேன், இதே மாதிரி எல்லாரும் அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்றேன். அதே மாதிரி இப்ப திருப்பியும் அஞ்சு என்னன்னு சொல்லணும், அஞ்சுன்னா சும்மா நம்பர் கேட்டு அஞ்சு நாலுன்னு சொன்ன. அப்ப திருஞான சம்பந்தர் மொத்தம் எத்தனை, அதுல முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணை எனதுன்னு சொல்லிருக்க மாட்டார். ஆணை என்ன, நமது, நமது என்பது பிணை மொழி, இதுதான் பிணை மொழி. இந்த பிணை மொழி என்பது ஆணை எனது இல்ல, ஆணை நமதுன்னு சொன்னா உள்ள இருக்கிறார் இன்னொருத்தர்னு அர்த்தம் இல்லீங்களா. அப்ப நானும் சிவமும் ரெண்டு பேரும் அத்திவிதமாக இருந்து போட்ட ஆணை இது, இது ஆணை எனது இல்ல, ஆணை நமது. இந்த பிணை மொழி அற்புதமான நிலை, அதை காட்டுகின்ற ஒவ்வொரு பதிகமும் பல பதிகங்கள் உண்டு. அப்படி திருஞான சம்பந்தர் தமிழ், திருநெறிய தமிழ், அப்படிப்பட்ட அந்த மொழி, வழிமொழி, பிணை மொழி, எத்தனை எத்தனையோ மொழிகளாக சொல்லியிருப்பார். அப்படி திருஞான சம்பந்தருடைய திருக்கடை காப்பினை நாம் படித்து உணர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் திரு கூடச்சதுக்கு எடுத்துட்டீங்களா, 260 பக்கம்.
மன்னது உண்டரி மலரோன் காணா
சம்பந்தர் அறம் என்ற கொள்கையை இந்த உலகத்திற்கு நிலைநாட்ட வந்தவர் ஞானசம்பந்தர். அறம் பொருள் என்ற கொள்கையை நிலைநாட்ட வந்தவர் திருநாவுக்கரசர். இன்பம் என்ற கொள்கையை நிலைநாட்ட வந்தவர் யாரு? சுந்தரர். இன்பம் தான் இன்பம் என்பதை எந்த இன்பம் என்பதையும் காட்டினார் சுந்தர பெருமாள். வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டு இன்பத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்ட வந்தவர் மணிவாசகர். அப்படி அறம் என்பதுதான் ஞானசம்பந்தருடைய பதிகம் முழுக்க எங்கு தொட்டாலும் சிவத்தை அறம் என்கின்ற நிலையிலே நிலைநாட்டுவார். அறமுதல்வர். அப்படி அறம் என்கின்ற நிலை, அறம் என்ற கொள்கை எது என்பதையும் காட்டி, அறம் என்ற கொள்கை எதை காட்டும் என்பதையும் எடுத்து காட்டி, பெம்மான் என்ற சொல்லை காட்டி, பெம்மான் என்பது அறத்தினுடைய தன்மை. இப்படி பல நிலையிலே நம்ம திருஞான சம்பந்தருடைய பதியங்களை வைத்து அறம் என்பதற்குடைய தன்மையை காட்ட வந்தவர் என்பதை நாம் நிறுவலாம். அப்படி திருஞான சம்பந்தர் அறம் என்பதை காட்டுகின்ற நிலையில் ஒரு திருப்பதிகம் திருவடிவலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம், அற்புதமான திருப்பதிகம், இந்த உலகம் உய்வதற்காக அருளி செய்த திருப்பதிகம். அதிலே ஒரு பாடல், இப்ப திருஞான சம்பந்தருடைய பதியங்கள்ல ஒரு பாடல்னு நீங்க ரொம்ப பிடித்த பாடல்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் திருவடிவலம் முழுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மை திருத்தி சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா, பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் பருகலானடி வாழ்த்தி வடங்கவே என்று சொல்லிய நிலையிலே, நம்முடைய அப்பர் பெருமான் காட்டிய நிலையிலே திருஞான சம்பந்தர் சிந்தனையை திருத்தி ஆளுகின்ற நிலையிலே அற்புதமாக அருளி செய்த திருப்பதியும் திருவழிவளம் திருப்பதியும். அதுல ரொம்ப ஃபேமஸான பாட்டு தாயும் நீயே தந்தை நீயே. ஆனா இப்ப நாம பாட வேண்டிய பாட்டு இந்த நாலாவது பாட்டு, நம்ம உய்வதற்காக அருளி செய்த திருப்பாடல் திருவழிவளம் திருப்பதியும். நீங்க ரொம்ப நம்முடைய சிந்தை ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்ததுன்னா திருவழிவளம் திருப்பதிகத்தை எடுத்து வைத்து அற்புதமாக இறைவன் திருவடி எண்ணி நீங்க ஓதுனீங்க சொன்னா, அத்தனையும் அப்படியே சிந்தனை குவிந்து அற்புதமான அந்த நிலை நமக்கு கிட்டும். இறைவனுடைய திருவடியை எண்ணுகின்ற அந்த சிந்தனையை குவிக்கின்ற ஒரு நிலையில அமைந்தது இந்த திருப்பாடல். எல்லாரும் நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க, திருவழிவளம் திருப்பதிகம் மிக முக்கியமான திருப்பதிகம். ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய திருப்பதிகமாகவும் இதை கொள்ளலாம். ஏன்னா நாம ஓதுனா நம்ம கிளை கிளைக்கும், கெடுபடா திறமருளும், அப்படிப்பட்ட திருப்பதிகங்கள் இந்த மாதிரியான திருப்பதிகங்கள். அதுல ஒன்று இந்த திருவழிவளம். அப்படி இந்த திருவழிவளத்திலே நான்காவது திருப்பாடலோடு நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்து அடுத்த வாரம் சந்திப்போம்.
மீயராகி போய் சிந்த
திருப்பதிகம் ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடலா பாடணும் அப்படிங்கறதா ஆசை. இருந்தாலும் நமக்கு நேரமின்மை காரணமாக இந்த ஒரு பாடலோடு நாம நிறுத்துகின்ற நிலை. இன்னொரு மூன்றாவது திருப்பாடலும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். பெண்டிர் மக்கள் சுற்றம் என்னும் பேதை பெருங்கடலை விண்டுபட்டே வாழ மாட்டேன் வேதனை நோய் நலிய கண்டு கண்டே உந்தன் நாமம் காதலிக்கின்றது உள்ளம். இந்த கண்டு கண்டே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ரிப்பீட் அந்த ஒவ்வொரு முறை தொடர்ந்து தொடர்ந்து இறைவனுடைய திருவடியில இப்படி அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் விடமாட்டாரு ஞானசம்பந்தர். உங்களை கொண்டு வந்து அப்படியே இறைவன் திருவடியில செலுத்தி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல். எல்லோரும் போய் வீட்டுக்கு போய் இது ஒரு முறையாவது நீங்க படித்து இன்புற வேண்டும் என்பது அடியனுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த உழவார பணி மிக அற்புதமான சிறப்பாக அமைந்த உழவார பணி. அதற்கான ஒரு குறியீடு வெளியிலேயே தெரிஞ்சுது. வருகின்ற பொழுதே ஒரு போலீஸ் வேன் நின்றுட்டு இருந்தது. நான் அதை பார்த்தோடனே நினைச்சேன் இந்த போலீஸ் வேனை வந்துட்டு ஒரு பலகாலமா எடுக்கல போல இருக்குத, இது என்ன இவ்வளவு முள்ளு செல்லி நடுவுல இப்படி கிடக்குதுன்னு. இல்ல இல்ல இப்ப கொட்டினது இது, அதனால அதுக்கு நடுவுல இது மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவ்வளவு மேல இருக்கக்கூடிய அத்துணை இந்த நிலைகளில் அகற்றி சரவணன் ஐயா சொன்னாரு இங்க வேலையே கிடையாது மேல எதுவும் நாங்க சுத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மேல பார்த்தாதான் தெரிஞ்சது அவ்வளவு இதை விட பல மடங்கு அங்க வேலை இருந்தது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அப்படி அத்தனை வேலைகள் அத்தனை நிலைகளிலேயும் அடியார் பெருமக்கள் எல்லாரும் ஒன்றாக ஒருபடி சிந்தையினார் என்ற நிலையிலே இருந்து அத்தனை பேரும் செய்த அடியார்கள் திருக்கூட்டம் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய திருவடி அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம்.